அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. அக்டோபர் மாதம் 17 வெள்ளிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருப்பது குறித்த செய்திகள்.
இன்றைக்கு தான் எங்களை பொறுத்தவரை தாயில்லா பிள்ளைகளாக இருந்த நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தாய் கிடைத்து விட்ட காரணத்தினால் மற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு தீபாவளி எங்களுக்கு.
இந்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு எதிராக முன்பு வாதாடிய மூத்த வழக்கறிஞர் நாரிமன் இன்று அவருக்கு ஆதரவாக ஜாமீன் கோரியது தவறான செயல் என்று கூறும் முன்னாள் நீதிபதி சந்திரவின் செவ்வி. 2005 இலங்கை ஹெல்பிங் அம்பாந்தோட்டை ஊழல் குற்றச்சாட்டின் போது மஹிந்த ராஜபக்சாவை சிறையில் அடைக்காமல் விட்டமைக்காக தான் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என அப்போதைய தலைமை நீதியரசர் சரத் என் சில்வா தெரிவித்திருப்பது குறித்த செய்தி.
மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதி இன்று
நடந்த இலங்கை வடமாகாண சபை நிகழ்ச்சியை வவுனியா மாவட்ட அரசு அதிகாரிகள் புறக்கணித்திருப்பது குறித்த செய்திகள் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வழங்குவோர் பூபாலரத்னம், சீவகன், சாதாத்.
மேற்கு ஆப்பிரிக்காவுக்கான அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட உதவிகளுக்கான வாக்குறுதிகளும் அங்கு அனுப்பப்படும் ஆட்களும் அங்கு இபோலா கொள்ளை நோய் தடுப்பில் எந்தவிதமான தாக்கங்களையும் செலுத்தவில்லை என்று MSF என்ற எல்லைகளற்ற மருத்துவர்களுக்கான அமைப்பு கூறியிருக்கின்றது. இபோலாவுக்கு எதிரான போராட்டத்தின் சுமையை களத்தில் இருக்கும் தன்னார்வ பணியாளர்களே தொடர்ந்தும் சுமந்து வருகின்றமை வேதனைக்குரியது என்றும் MSF அமைப்பு கூறியிருக்கின்றது. இதனிடையே ஐநா தலைமைச் செயலர் பான் கி மூன் அவர்கள் இபோலாவை முறியடிப்பதற்கான நிதியுதவிக்கு மீண்டும் அவசர கோரிக்கை விடுத்திருக்கின்றார். இதற்கிடையே கடந்த மாதம் செனகலின் தலைநகர் டக்காரில் ஒரு இபோலா நோயாளி அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் இப்பொழுது அந்த நாடு முற்றாக இபோலா நோய் இல்லாத நாடு என்று உலக சுகாதார நிறுவனம் கூறியிருக்கின்றது.
நைஜீரியாவில் இஸ்லாமிய நாடொன்றை உருவாக்கப் போவதாக கூறி சண்டையிட்டு வரும் போக்கோ ஹராம் ஆயுதக்குழுவுடன் போர் நிறுத்தம் ஒன்றை செய்து கொண்டிருப்பதாக நைஜீரிய இராணுவம் கூறுகிறது. கேமரோனில் நடந்த பாதுகாப்பு பேச்சுவார்த்தைகளை அடுத்து நைஜீரிய பாதுகாப்பு திணைக்கள தலைமை அதிகாரி இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். போக்கோ ஹராமால் 6 முன்னர் கடத்தப்பட்டிருந்த 200 அதிகமான பள்ளிக்கூட மாணவிகள் விடுவிக்கப்படுவது என்பதும் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கையில் அடங்கும். போக்கோ ஹராமுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக நைஜீரிய அரசாங்கம் இதற்கு முன்னால் கூறியிருந்த சமயங்களிலெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்ததையே போக்கோ ஹராம் நிராகரித்து வந்திருக்கிறது என நைஜீரியாவில் இருக்கின்ற BBC செய்தியாளர் ஒருவர் சுட்டிக்காட்டுகின்றார்.
எரிவாயு விநியோகம் தொடர்பாக எழுந்திருக்கின்ற முரண்பாடுகளை தீர்ப்பதற்கான ஒப்பந்தம் ஒன்றில் வரைவு குறித்து தானும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் உடன்பட்டிருப்பதாக யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ பொரோஷெங்கோ அவர்கள் கூறியிருக்கின்றார். கட்டணம் செலுத்தப்படாத வாயுக்கான விநியோகத்தை தடுத்திருக்கின்ற ரஷ்யா யுக்ரைன் இந்த தடையை மீறி ஏனைய நாடுகளிலிருந்து வாயுவை குறுக்கு வழியில் பெற முயன்றால் ஐரோப்பாவுக்கான விநியோகத்தை குறைக்கப் போவதாக எச்சரித்திருக்கின்றது. கிழக்கு யுக்ரைனின் பிரிவினைவாதிகளின் கிளர்ச்சி குறித்து இத்தாலியில் பூட்டினுக்கும் முக்கிய ஐரோப்பிய தலைவர்களுக்கும் இடையில் நடக்கின்ற பேச்சுக்களின் ஒரு பகுதியாக இவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலும் நடந்திருக்கின்றது. பேச்சுக்கள் நன்றாக இருந்ததாக பூட்டின் கூறியிருக்கின்றார். ஆனால் அதில் முன்னேற்றம் எதனையும் காண முடியவில்லை என்று ஜெர்மனி ஆட்சித் தலைவி ஏங்கலா மெர்க்கல் குறிப்பிட்டிருக்கின்றார்.
தென்னாப்பிரிக்காவில் காதலி ரீவா ஸ்டீன் கேம்பை சாகடித்ததாக குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கின்ற பாராலிம்பிக் தடகள வீரர் ஆஸ்கர் பிஸ்டோரியஸுக்கு குறைந்தபட்சம் 10 சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என தண்டனை சம்பந்தமான விசாரணையில் அரசு தரப்பு கோரியிருக்கிறது.
The minimum term that society will be happy with will be a 10-year imprisonment sentence.
வரும் திங்கட்கிழமை தண்டனை பற்றிய முடிவு அறிவிக்கப்படும் என கூறி மன்னிக்க வேண்டும், வரும் செவ்வாய்க்கிழமை தண்டனை பற்றிய முடிவு அறிவிக்கப்படும் என கூறி நீதிபதி தொக்கோசிஸ் மசிப்பா விசாரணையை ஒத்திவைத்திருக்கின்றார். திட்டமிட்ட கொலையாகாத மரணம் விளைவித்தல் என்ற குற்றச்சாட்டு பிஸ்டோரியஸ் மீது சென்ற மாதம் உறுதி செய்யப்பட்டிருந்தது. இக்குற்றத்துக்கு அதிகபட்சமாக 15 வரையிலான சிறை தண்டனையை தென்னாப்பிரிக்க சட்டங்களின் கீழ் வழங்க முடியும்.
நேபாளத்தின் அன்னபூர்ணா பிராந்தியத்தில் செவ்வாயன்று நடந்த பனிப்புயல் மற்றும் பனிச்சரிவு ஆகியவற்றினால் காணாமல் போன அல்லது அகப்பட்டிருக்கின்ற ஆட்களை தேடும் குழுவினர் தமது தேடுதலை விரிவுபடுத்தியிருக்கின்றார்கள். 60 மீட்கப்பட்டதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். ஆனால் மலையறிகள், சுமைகளை காவுபவர்கள், வழிகாட்டிகள் மற்றும் கிராமத்தவரென 29 இறந்துவிட்டார்கள். இலகுவில் செல்லவிட முடியாத இடமொன்றின் பனிச்சரிவை சிக்கி உயிரிழந்த 10 சடலங்கள் இன்னும் கிடைக்கவில்லை. இன்னமும் பனியில் சிக்கியிருக்கின்ற சிலரை இதுவரை சென்றடைய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாக நேபாள மலையர்களுக்கான அமைப்பு கூறியிருக்கிறது.
19 பார்க்க அமெரிக்காவில் பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி மிக அதிகமாக இருப்பது தற்போதுதான் என அமெரிக்க மத்திய ரிசர்வ் வங்கி இத்தலைவர் எச்சரித்திருக்கின்றார். அதிகம் சம்பாதிப்பவர்களின் வருமானம் கணிசமாக அதிகரித்திருப்பதாகவும், அதே நேரம் பெரும்பான்மையானோரின் வாழ்க்கை தரம் முன்னேற்றமின்றி தேங்கி போயிருப்பதாகவும் அண்மைய தசாப்தங்கள் அமைந்திருக்கிறது என மத்திய ரிசர்வ் வங்கியின் தலைவர் ஜெனட் எல்லன் தெரிவித்திருக்கின்றார்.
இன்றைய செய்தியரங்கத்தில் முதலில் இந்திய செய்திகள். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று இடைக்கால ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இது தொடர்பான செய்தியை தருகிறார் டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன்.
வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு இந்திய உச்சநீதிமன்றம் இன்று வெள்ளியன்று இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. அவர் மீதான 4 ஆண்டுகால சிறை தண்டனையையும் உச்சநீதிமன்றம் இடைநிறுத்தி வைத்திருக்கிறது. ஜெயலலிதாவுடன் இந்த வழக்கில் குற்றவாளிகள் இன்று தண்டிக்கப்பட்டு சிறையில் இருக்கும் சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோருக்கும் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க கோரியும் ஜாமீன் வழங்க கோரியும் ஜெயலலிதா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச் எல் தத்து மற்றும் நீதிபதிகள் மதன் பி லோகூர், ஏ கே சிக்ரி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு நடைபெற்றது. ஜெயலலிதா தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் நாரிமன், ஜெயலலிதாவின் வயது மற்றும் உடல்நலம் ஆகிய காரணங்களின் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதாடினார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை டிசம்பர் 18 நடைபெறும் என்றும், அதுவரை அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுகிறது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் ஜெயலலிதாவும் மற்றவர்களும் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கும் மேல்முறையீட்டு மனு தொடர்பிலான அனைத்து நகல்களும் எதிர்வரும் டிசம்பர் 18 தயார் செய்யப்பட்டு, அதனைத் தொடர்ந்து அடுத்த 3 மாதங்களுக்குள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணை நடைபெற்று முடிய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தத்து தலைமையிலான அமர்வு தெரிவித்துள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார்.
முன்னாள் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் பெயில் வழங்குகிறோம், அவருடைய தண்டனையும் நிறுத்தி வைக்கிறோம் என்று தீர்ப்பை வழங்கி 2 மாதத்திற்குள் அவர்கள் அப்பீல் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கர்நாடகா உயர்நீதிமன்றத்தில் 3 மாதத்திற்குள் அந்த அப்பீல் ப்ரொசீஜரையும் தொடர்ந்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவாதத்தை மூத்த வழக்கறிஞர் ஃபாலி நரிமனிடம் உச்சநீதிமன்ற நீதிபதி தத்து அடங்கிய அவர்கள் அடங்கிய பெஞ்ச் வந்து ஒரு ஒப்புதலை பெற்றுக் கொண்டார்கள்
என்றார் அதிமுக வழக்கறிஞர் கார்த்திகேயன். ஜெயலலிதாவுக்கு எதிரான வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவித்த வழக்கை முதலில் தொடுத்த காரணத்தினால் தனது கருத்தை கேட்ட பிறகே ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று கோரி பாஜகவில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி நேற்று உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்திருந்தார். அத்துடன் அதிமுக ஆதரவாளர்கள் தமிழகத்தில் வன்முறையில் ஈடுபடுவார்கள் என்றும் தனது உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடும் என்றும் சுப்பிரமணிய சுவாமி தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இன்று விசாரணையின் போது சுப்பிரமணிய சுவாமியின் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்த அச்சங்களை சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எச் எல் தத்து, அதுபோன்ற வன்முறை சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்று ஜெயலலிதா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நாரிமனிடம் தெரிவித்தார். இந்நிலையில் ஜெயலலிதாவின் உடல்நல குறைபாடுகள் உண்மை என்பதால் அவரது ஜாமீன் மனுவிற்கு தான் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று தெரிவித்துள்ளார் பாஜக தலைவர் சுப்பிரமணிய சுவாமி.
உடம்பு சரியா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு தெரியும் உண்மைதான், வந்து ஜெயலலிதாவோட பல வியாதி இருக்குது. உடம்பு சரியா இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் நான் எதிர்பண்ணல. அப்புறம் வந்து சொன்னார் இந்த அண்ணா கண்ணாப்பினா பேசுறது, இந்த வன்முறை இதெல்லாம் நிற்கணும். நாரிமன் சொன்னார், நான் வந்து ஜெயலலிதாட்ட தெளிவாக சொல்கிறேன், இதெல்லாம் இது நடக்கக்கூடிய காரியம், இதுக்காக நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி எல்லாருக்கும் சொல்லுங்கள் வந்து ஒழுங்காக இருக்கணும்னு. அதுக்கு ஜட்ஜே சொன்னார் அது போகாது, சுப்பிரமணிய சுவாமி அறிக்கை கொடுத்தாருன்னா வந்து வன்முறை இருக்குன்னா அதை நாங்கள் சீரியஸ்லி எடுத்துகிட்டு இங்கே பெயிலை கேன்சல் பண்ணுமா இல்லையான்னு நாங்கள் விசாரிப்போம், அதனால் இது தெளிவாக இருக்கணும். அதுக்கு அவரே என்ன வந்து பாராட்டி சொன்னார், இவர் வந்து ஊழல் எதிர்த்து பெரிய போராடுவார், அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லிவிடுவேன்
என்றார் பாஜகவில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமி.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் கிடைத்திருப்பதை அவரது கட்சியினர் இன்று சென்னையில் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். அதுகுறித்த செய்தியை தருகிறார் சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
இப்படி பட்டாசு வெடிக்கும் சத்தம் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இன்று எதிரொலித்தது. அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அக்கட்சியினரை பொறுத்தவரை தீபாவளி முன்கூட்டியே வந்துவிட்டது. அதிமுகவின் 43rd ஆண்டு விழா அக்கட்சியின் தலைமையகத்தில் மிக எளிமையாகத்தான் இன்று காலையில் நடந்தது. கட்சியின் பொதுச்செயலாளர் சிறையில் இருந்த நிலையில் வழக்கமான தொண்டர் கூட்டத்தை அங்கே பார்க்க முடியவில்லை. ஜெயலலிதாவின் ஜாமீன் மனு மீதான விசாரணை இன்று உச்சநீதிமன்றத்தில் நடக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அங்கு கூடியிருந்த கட்சி தொண்டர்கள் அது குறித்து பெரிய உற்சாகம் எதையும் காண்பிக்கவில்லை. தொடர்ந்து மழையும் பெய்து கொண்டிருந்ததால் விழா முடிந்த சில நிமிடங்களுக்கு பிறகு கட்சி அலுவலகத்தில் வெகு சிலரே நின்றிருந்தனர். ஆனால் நண்பர்களுக்கு சற்று நேரம் கழித்து ஜெயலலிதாவுக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட விவரம் தெரியவர கடந்த முறைபோல் ஆகிவிடக்கூடாது என்பதால் பலமுறை உறுதிப்படுத்திக் கொண்ட பிறகு கொண்டாட்டத்தில் இறங்கினர் அதிமுக தொண்டர்கள். அப்போது கனமழை பெய்து கொண்டிருந்தாலும் பல பகுதிகளிலிருந்தும் தொண்டர்கள் கட்சி தலைமையகத்திலும் ஜெயலலிதா வீடு இருக்கும் போயஸ் கார்டனிலும் குவிய ஆரம்பித்தனர். கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் கலைராஜன் இந்த நாள் தங்களுக்கு தீபாவளி என்று தெரிவித்தார்.
இன்றைக்கு தான் எங்களை பொறுத்தவரை தாயில்லா பிள்ளைகளாக இருந்த நாங்கள் இன்றைக்கு எங்களுக்கு தாய் கிடைத்து விட்ட காரணத்தினால் மற்ற மகிழ்ச்சியில் இருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இன்றைக்கு தீபாவளி எங்களுக்கு.
பெரும்பாலான தொண்டர்களும் இதை தீபாவளியைப் போலவே கொண்டாடினர். ஜாமீன் மறுக்கப்பட்ட தினத்தன்று ஊடகங்களை விரட்டிய கட்சியினர் இன்று ஊடகங்களுக்கு காட்சியளிக்கவும் பேட்டி கொடுக்கவும் ஆர்வத்துடன் முன்வந்தனர்.
கடந்த 21 நாளா தமிழ்நாடுல கருப்பு தினமா கொண்டாடினாங்க. இன்னைக்கு எங்க அம்மா ஜெயிச்சு விடுதலை கொடுத்ததாக தண்டனையே நிறுத்தி வச்சுட்டாங்க. அதனால நாங்கள் கருப்பு சட்டை பூரா தமிழ்நாடு பூரா கட்சி தொண்டரை கருப்பு சட்டை கழிச்சிட்டோம். இன்னை முதல்ல எனக்கு 22 தீபாவளி இல்லை, இன்னைக்கு 14 தீபாவளி. எங்களுக்கு இன்னைக்கு தீபாவளி,
சேர்ந்து
ஜெயலலிதா சிறைக்கு போனதிலிருந்து கருப்பு சட்டை அணிந்து வந்த சில தொண்டர்கள் ஜாமீன் கிடைத்த செய்தி வெளியானதும் தங்கள் கருப்பு சட்டைகளை தீ வைத்து குளித்தனர். சில எதிர்கட்சி தலைவர்களுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. சிறிது நேரத்தில் அமைச்சர்கள் கோகுல இந்திரா, வளர்மதி ஆகியோரும் தலைமையகத்திற்கு வந்து தொண்டர்களுடன் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். ஜெயலலிதாவின் வீட்டின் முன்பு குவிந்த தொண்டர்களும் இனிப்புகளை வழங்கியும் வெடிகளை வெடித்தும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். கனமழை பெய்து கொண்டிருந்த போதிலும் இந்த கொண்டாட்டம் வெகு நேரம் நீடித்தது.
சென்னை செய்தியாளர் முரளிதரன். உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுத்து உத்தரவிட்ட நிலையிலும் பெங்களூரு சிறையில் இருக்கும் ஜெயலலிதாவும் மற்றவர்களும் இன்று விடுவிக்கப்படவில்லை. அதற்கான காரணங்கள் என்ன என்பதை விளக்குகிறார் தற்பொழுது நம்முடன் நேரலையில் இருக்கும் முரளிதரன். என்ன முரளி, ஜெயலலிதா விடுதலையாவதில் எதற்காக தாமதம் ஏற்படுகிறது?
இன்று உச்சநீதிமன்றம் ஜெயலலிதாவை ஜாமீன் விடுவிக்கலாம் என்று சொல்லிவிட்டாலும் கூட இது தொடர்பான ஆணையை பெங்களூரில் இருக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் அளிக்க வேண்டும். ஆணை இன்று மாலைதான் பெறப்பட்டதாக ஜெயலலிதாவின் வழக்கறிஞர் குமார் தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த ஆணை பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நாளை காலை தாக்கல் செய்யப்படும் என்று தெரிகிறது. நாளை சனிக்கிழமையாக இருந்தாலும் கூட நீதிமன்றம் இயங்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே நாளை காலை இந்த மனு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி குன்ஹா முன்பாக தாக்கல் செய்யப்பட வேண்டும். அவருக்கு திருப்தி அளிக்கும் வகையில் 2 பேர் ஜெயலலிதாவுக்கு சூரிட்டி அளிக்க வேண்டும். அவர்கள் மீது திருப்தி ஏற்பட்டால் பிறகு அவர் விடுவிப்பதற்கான நிபந்தனைகளோடு ஜாமீனில் விடுவிப்பதற்கான உத்தரவை குன்ஹா இடுவார். அந்த உத்தரவை பெற்றுக்கொண்டு நீதிமன்ற பணியாளர் ஒருவர் தான் அந்த உத்தரவை சிறையில் கொண்டு அளிக்க வேண்டும். அவர் சிறையில் அளித்த பிறகுதான் ஜெயலலிதா விடுவிப்பதற்கான நடைமுறைகள் சிறையில் துவங்கும். ஆகவே இந்த நடைமுறைகள் எல்லாமே முடிவுக்கு வர நாளை மதியத்திற்கு மேல் ஆகிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெயதீசன்,
நன்றி முரளி. நாளை மீதி இருக்கும் செய்திகளை பார்ப்போம். இதேவேளை இந்த வழக்கில் முன்பு ஜெயலலிதாவுக்கு எதிராக வாதாடிய மூத்த வழக்கறிஞர் நாரிமன் இன்று அவருக்கு ஆதரவாக ஜாமீன் கோரியது தவறான செயல் என்று திமுகவைச் சேர்ந்த வழக்கறிஞர் சண்முக சுந்தரம் விமர்சித்திருந்தார். அவரது அந்த விமர்சனம் சரியா என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி கே சந்துரு அவர்களிடம் தொடர்பு கொண்டு கேட்டேன்.
என்னை பொறுத்த வரைக்கும் நான் சரியா நினைக்கிறேன். ஏன்னா 2 காரணம் இருக்கு. ஒன்னு வந்து ஒரு வக்கீல் வந்து தொழில் செய்யக்கூடிய தொழில் நடைமுறைகளை வந்து அதுக்கான விதிகளை வந்து இந்திய பார் கவுன்சில் உருவாக்கி இருக்கு. அந்த பார் கவுன்சில்ல வந்து முன்னாடி இருந்த விதிகள் படி ஒரு கட்சிக்காரர் வந்து தன்னுடைய ஒரு வழக்குல நியமனம் செய்த பிறகு மற்றொரு வழக்குல நியமனம் செய்யலன்னா எதிர்கட்சி கூட ஆஜராகலான்னு முன்னாடி இருந்தது. ஆனா அந்த விதிகள் இன்றைக்கு திருத்தப்பட்டு விட்டது. ஒரு வழக்கில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் ஏற்கனவே ஒரு தரப்பில் ஆஜராகி அதற்காக சில வாதாடங்களை வைத்த பிறகு வேறு எந்த சமயத்திலும் அந்த கட்சிக்காருக்கு எதிராக வாதாடக்கூடாது என்பதுதான் தற்போதைய விதி. அதனால வந்து நாரிமன் வந்து அது வேற வழக்கு இது வேற வழக்குன்னு சொல்றது சரியல்ல. அவர் மூத்த வழக்கறிஞர் இருந்தாலும் இந்த விதிகள் அவருக்கு பொருந்தும்.
இன்னொரு வாதம் ஃபாலி எஸ் நாரிமன்ஸ்க்கு ஆதரவாளர்கள் என்ன வைக்கிறாங்கன்னா சட்டத்தில் இப்படி வாதாடக்கூடாது என்று தடை இல்லைங்கிறாங்க. அந்த வாதம் சரியா
இல்ல? இல்ல தடை கட்டாயமா இப்ப இருக்கு, முன்னாடி இல்லாம இருந்தது. 2019 புதிய விதிகள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுல வந்து தான் வந்து ஒரு கட்சிக்காரருடைய நலனுக்காக வாதாடிய பிறகு அந்த நலனுக்கு விரோதமாக வேறு எப்பொழுதும் வாதாட முடியாது என்ற விதி இருக்கிறது.
நீங்கள் கூறும் அந்த விதியை சுட்டிக்காட்டி ஃபாலியஸ் நாரிமனுக்கு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா அமைப்பில் இருப்பவர்கள் எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் வந்து அதிகபட்ச மரியாதையோடு பார்க்கப்படும்.
இந்திய பார் கவுன்சில் சுயமாகவே கூட நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது யாராவது புகார் செய்தாலும் நடவடிக்கை எடுக்கலாம். அதனால இந்த பிரச்சனை கட்டாயம் தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை.
ஆனால் பொதுவாக நாரிமனை பொறுத்தவரை அவர் அதிகபட்ச மரியாதையுடனும் பார்க்கப்படும் ஒரு வழக்கறிஞராகவும் உலாவ வருகிறார். அவருக்கு எதிராக இது போன்ற ஒரு நடவடிக்கை கண்டனம் வெளிப்படுத்தக்கூடிய சூழல் இந்திய சட்டத்துறையில இருக்குன்னு நினைக்கிறீங்களா?
முன்ன மாதிரி நிலைமைகள் இப்போ இல்லை. யார் வேணாலும் இதை பத்தி அக்கறை உள்ள யார் வேணாலும் புகார் செய்யலாம். அப்படி புகார் செய்யும் போது அவர்கள் அதை விசாரித்து தீர்ப்பளிக்க வேண்டிய கடமை அந்த டெல்லி பார் கவுன்சிலுக்கு இருக்கிறது. ஏன்னா அதுக்கு அகில இந்திய பார் கவுன்சிலுக்கு நேரடியாக போக முடியாது, மேல்முறையீட்டின் மூலம் தான் போக முடியும். ஆகவே டெல்லி பார் கவுன்சில் அதில் நடவடிக்கை எடுக்க முடியும்.
இன்னொரு விமர்சனமும் சிலரால் முன்வைக்கப்படுகிறது. அவருடைய மகன் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியாகவும் இருக்கும் சூழலில் ஃபாலி நாரிமன் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வாதாடுவதே தவறு அப்படிங்கிற ஒரு வாதமும் முன்வைக்கப்படுகிறது. அந்த வாதத்தை பத்தி
அது வந்து சரியான விமர்சனம் அது. ஏனென்றால் பார் கவுன்சில் விதிகளில் ஒருவர் சொந்தக்காரர் அங்கே நீதிபதியா இருக்க அந்த நீதிமன்றத்தில் தன்னுடைய சொந்தக்காரர்களை தொழில் நடத்த அனுமதிக்க கூடாது என்று இருக்கிறார்கள். அதை நீதிமன்றமா நீதிபதியா என்ற விவாதம் இன்றும் தொடர்கிறது. அந்த விதி எண் 6 கீழ் ஒரு உச்ச நீதிமன்றத்திலோ உயர்நீதிமன்றத்திலோ ஒரு நீதிபதியா இருக்கும்போது தன்னுடைய நெருங்கிய சுற்றக்காரர்களை அவர்கள் முன்னால் ஆஜராகக்கூடாது என்று சொல்கிறார்கள். அந்த விதி வந்து ரொம்ப குறுகிய முறையில் வியாக்கியானம் செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே நீதிபதி மட்டும் தான் சொல்கிறார்களுடைய நீதிமன்றம் என்று சொல்லவில்லை. ஆனால் பின்னால் ஏற்பட்ட அந்த வளர்ச்சியில் உச்ச நீதிமன்றமே அந்த நீதிபதிகள் ஊருமாற்ற வழக்கில் சொல்லியிருக்கிறார்கள், எந்த நீதிபதி தன்னுடைய சுற்றத்தை தன்னுடைய நீதிமன்றத்தில் தொழில் நடத்துவதை அனுமதிக்கிறாரோ அப்படி அவர்களை தடுக்க முடியவில்லை என்றால் அவர் ஊர் மாற்றம் வாங்கிக் கொண்டு வேறொரு நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியிருக்கிறார்கள். அந்த விதி வந்து உயர் நீதிமன்றங்களுக்கு பொருந்தும், உச்ச நீதிமன்றத்திலிருந்து வேறொரு நீதிமன்றத்துக்கு செல்ல முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவர் தன்னுடைய சொந்த மகன் எந்த நீதிமன்றத்தில் இருக்கிறாரோ அந்த நீதிமன்றத்தில் தான் தொழிலை நடத்தாமல் இருப்பது சரி. பல நீதிபதிகள் உதாரணமாக கிருஷ்ணய்யர் அவர் நீதிபதியான பிறகு அவருடைய மகன் பரமேஷை இந்தியாவில் உள்ள எந்த நீதிமன்றத்திலும் தொழில் நடத்த அனுமதிக்கவில்லை. அவர் ஒரு தனிப்பட்ட ஒரு வணிக நிறுவனத்தில் வேலைக்கு சென்று விட்டார். இன்றைக்கும் அப்படிதான் இருக்காரு. பல நீதிபதிகள் அந்த விதிகளை கடைபிடித்திருக்கிறார்கள். நீதிமன்றம் என்றால் அது மொத்த நீதிமன்றத்தையும் கணக்கில் கொள்ளுமே ஒழிய அந்த நீதிபதியை மட்டும் கருத்தில் கொள்ள முடியாது. அதுதான் சுகாதாரமான ஒரு விளக்கமாக அந்த விதிக்கு இருக்க முடியும்.
சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி கே சந்துருவின் விரிவான பேட்டியை பிபிசி தமிழோசையின் இணையத்தில் நீங்கள் கேட்கலாம். அடுத்து இந்த உச்ச நீதிமன்ற ஜாமீன் குறித்து சென்னை வாசிகள் சிலரின் கருத்துக்கள்.
இந்த தீர்ப்பு வந்து ஒரு தப்பான உதாரணம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஊழல் வழக்கில் இருக்கிறவங்க இப்படி வந்து வெளியே வரலாம், அவர்களுக்கு ஜாமீன் கொடுக்கலாம் அப்படின்னு. காரணம் வந்து இந்த மாதிரியான இதற்கு நிகரான தவறு பண்ணவர்கள் வந்து வெளியே இருக்கிறதுனால இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் அந்த ஒரு எல்லைக்குள்ளே வந்து முடிச்சிட முடியாது.
எல்லா விதமான சட்ட சாத்தியக்கூறுகளையும் அலசி ஆராய்ஞ்சு தான் நீதிமன்றங்கள் தீர்ப்பு வழங்குது. உச்ச நீதிமன்றங்கள் சொன்ன பல்வேறு தீர்ப்புகளை தான் கீழ் நீதிமன்றங்கள் கொடிட்டு காமிக்க முடியுமே தவிர கீழ் நீதிமன்றங்களுடைய பதிவுகளையோ நீதிமன்ற பதிவுகளையோ குற்றச்சாட்டுகளையோ உச்ச நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது முக்கியமில்லை அப்படிங்கிறதான் பொதுவான கருத்து. அந்த அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் சுயமாக சிந்தித்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வழங்கப்பட்ட தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன்.
முன்னாள் முதலமைச்சருக்கு ஜாமீன் வழங்கினது வந்து எனக்கு தெரிஞ்சு சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து உடல்நலத்தை கருத்தில் கொண்டு தான் அவங்களை ஜாமீன் வழங்கியிருக்காங்க. பட் என்னன்னா அந்த உடல்நலம் வந்து அந்த சிறையில் இருக்கும் போதே டாக்டர்ஸ் வச்சு கூட அவங்க வந்து ரெடி பண்ணிக்கலாம். அவங்க அதை காரணம் காட்டி ஜாமீன் வழங்கு எனக்கு சரின்னு பண்ணல.
இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய இந்த ஜாமீன் சரி என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் கிட்டத்தட்ட 20 சிறையில் இருந்திருக்கிறார் ஜெயலலிதா. ஒட்டுமொத்தமாக ஜெயலலிதா ஒரு நபர் என்று பார்க்காமல் இதற்கு முன்னால் அவர் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்திருக்கிறார். அவருக்கு 62 வயதாக இருக்கிறது. அவருடைய வயது மற்றும் மற்ற சூழ்நிலையெல்லாம் பார்க்கும்பொழுது உச்சநீதிமன்றம் தற்போது கொடுத்திருக்கின்ற இந்த ஜாமீன் சரிதான் என்று நான் கருதுகிறேன்.
என்னை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சாதாரண மனுஷங்களுக்கு இந்த மாதிரி குற்றம் புரிஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரத்துக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி பல காரணங்கள் உடல்நிலை சரியில்லை இந்த காரணத்துக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் அவங்க பண்ண குற்றம்ன்றது ஊழல், அதுக்கு வந்து நிச்சயமாக கொடுத்துருக்கூடாதுன்றது தான் என்னோட அபிப்பிராயம்.
இல்லை ஜாமீன்லாம் கொடுத்துடக்கூடாது. அது என்ன ஏதுன்னு விழாவறியாக தெரிஞ்சுட்டு அதை கொடுக்கணும். ஏன்னா முன்னாடி கொடுத்துட்டு பின்னாடி வந்துட்டு அதை கொண்டு ஊற்றி இழுத்து அடிச்சுட்டே போயிட்டே தான் இருக்கும் அது.
சென்னை மக்கள் சிலரின் கருத்துக்களை கேட்டீர்கள். அடுத்து இலங்கை கண்ணோட்டம். 2005 ஹெல்பிங் அம்பாந்தோட்டை ஊழல் குற்றச்சாட்டின் போது மஹிந்த ராஜபக்சவை சிறையில் அடைக்காமல் விட்டமைக்காக தான் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அப்போதைய தலைமை நீதியரசர் சரத் என் சில்வா இன்று தெரிவித்திருக்கிறார். இன்று நடக்கும் ஊழல்களின் அளவை பார்க்கும்பொழுது மஹிந்த ராஜபக்ச மீதான அன்றைய குற்றச்சாட்டுகள் உண்மையாக இருக்கும் என்று எண்ண தோன்றுகிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். மேலதிக விவரங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச முதற்தடவை ஜனாதிபதியாக போட்டியிடுவதற்கு முன்னதாக 2005 அவர் தொடர்பில் வெளியாகியிருந்த ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை என்ற சுனாமி நிதி ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் போது அவரை சிறையில் அடைக்காமல் விட்டதற்காக தான் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டியிருக்கிறது என்று அப்போது நாட்டின் தலைமை நீதியரசராக இருந்து மஹிந்த ராஜபக்சவுக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்த சரத்தன் சில்வா கூறுகின்றார். கொழும்பு புதிய நகர மண்டபத்தில் நடந்த நிகழ்வொன்றிலேயே முன்னாள் தலைமை நீதியரசர் இந்த கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அது தொடர்பில் பிபிசி அவரிடமே விளக்கம் கேட்டது.
மஹிந்த ராஜபக்சி ஜனாதிபதி 2005
ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் ஹெல்பிங் ஹம்பாந்தோட்டை வழக்கில் மஹிந்த ராஜபக்சவை ரிமாண்டில் போட்டு சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்பு தான் இருந்தது. நான் அந்த நேரத்தில் எனக்கு தெரிந்த வரையில் நீதியை நிறைவேற்றினேன். அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் அவரை சிறையில் அடைப்பதற்கு சட்டத்தில் இடமில்லை என்று கூறினேன். அதனால்தான் அவரால் போட்டியிட முடிந்தது. அதன் பின்னர் ஜனாதிபதியாக நியமனம் பெற்றார். 2வது தவணைக்கும் தெரிவானார். ஆனால் இப்போது நடப்பதை பார்த்தால் இவர் செல்கின்ற பாதை முழுமையாக சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிறது. உச்சகட்ட ஊழல் நடக்கின்றது. ஒப்பந்தங்களில் எந்த அளவுக்கு பணம் கொள்ளையடிக்கப்படுகிறது என்பது எமக்கு தெரியும். தங்களின் குடும்பத்தை வளர்த்து விடுகிறார்கள். பொது சொத்துக்கள் சுரண்டப்படுகின்றன. அதற்காக நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லையா என்றார் இலங்கையின் முன்னாள் நீதியரசர் சரத்தன் சில்வா. அன்று ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் முழுமையாக நிரூபணமாகாத ஆதாரங்களின் மீது இருந்த சந்தேகத்தின் பலனை மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கியதன் மூலமே அவர் ஜனாதிபதியாக வர முடிந்தது என்றும் சரத்தன் சில்வா பிபிசியிடம் கூறினார். முன்னாள் நீதியரசரின் இந்த கருத்துக்கள் தொடர்பில் இலங்கை அரசாங்க தரப்பிடமிருந்து அதிகாரபூர்வமான கருத்துக்கள் எதுவும் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை.
செய்தியை தொகுத்து தந்தவர் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதியும் ஜனநாயக கட்சியின் தலைவருமான சரத் பொன்சேகா அவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து இலங்கை தேர்தல் ஆணையர் இன்று நீக்கியிருக்கிறார். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் பூபாலரட்னம் சீவகன்.
இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதியும் ஜனநாயக கட்சியின் தலைவருமான சரத் பொன்சேகா அவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையர் நீக்கியிருக்கின்றார். இலங்கை சட்டம் அதிபரின் உத்தரவின் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது. பொன்சேகா அவர்களுக்கு வாக்களிக்க தகமை உள்ளதா என்பது குறித்து தேர்தல் ஆணையர் முன்னதாக சட்டம் அதிபரின் கருத்தை கேட்டிருந்தார். இதுகுறித்து சட்டம் அதிபரின் திணைக்களத்தில் சிறப்பு குழு ஒன்று ஆராய்ந்து தமது முடிவை தேர்தல் ஆணையருக்கு அவர்கள் அறிவித்ததாக இலங்கை செய்திகள் கூறுகின்றன. இதனையடுத்து 2014 வாக்காளர் பட்டியலில் இருந்து சரத் பொன்சேகா அவர்களது பெயரை நீக்குவதற்கான நடவடிக்கையை தேர்தல் ஆணையர் மேற்கொள்வார். 2013 வாக்காளர் பட்டியலில் சரத் பொன்சேகா அவர்களின் பெயர் தொடர்ந்து இடம்பெற்றிருந்ததன் காரணமாக அவர் கடந்த மேல் மாகாண சபை தேர்தலில் கெஸ்பாவாவே என்ற இடத்தில் இருக்கின்ற வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் தனது வாக்கை அளித்திருந்தார். ராணுவ நீதிமன்றத்தில் அவருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வந்திருக்கும் நிலையில் அவர் வாக்களிக்க தகுதி உடையவரா என்று தேர்தல் ஆணையர் கேட்டிருந்ததன் அடிப்படையிலேயே தேர்தல் ஆணையர் சட்டம் அதிபரின் ஆலோசனையை கோரியிருந்தார் என்று இலங்கை ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் தான் போட்டியிடுவதை தடுக்கும் நோக்கிலேயே தனது பெயரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கின்ற சரத் பொன்சேகா அவர்கள் இந்த விடயங்கள் குறித்து ஐநா மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு தான் எடுத்துச் செல்ல இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்.
செய்தியை தந்தவர் பூபாலரட்னம் சீவகன். சமீபத்தில் இலங்கையின் வடக்குக்கு வந்த ஜனாதிபதியை வடமாகாண முதல்வர் புறக்கணித்திருந்த பின்னணியில் வடமாகாண சபையின் குறை நிவர்த்திக்கான முதலாவது நடமாடும் சேவையை வவுனியா மாவட்ட அரசு அதிகாரிகள் இன்று வெள்ளிக்கிழமை புறக்கணித்திருப்பது பெரும் சர்ச்சையாக உருவெடுத்திருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
வடக்கு மாகாண சபை வவுனியா மாவட்ட செயலகமும் இணைந்து நடாத்தும் வவுனியா வடக்கு பிரதேச மக்களுக்கான குறை நிவர்த்தி நடமாடும் சேவை இன்றைய தினம் புளியங்குளம் பிரதேசத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை
வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களின் தலைமையில் ஆரம்பமாகிய இந்த நிகழ்வை மத்திய அரசு நிர்வாகத்திற்கு உட்பட்ட அதிகாரிகள் புறக்கணித்திருக்கின்றார்கள். அண்மையில் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்திருந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் நிகழ்வுகளை வடமாகாண முதலமைச்சர் உள்ளிட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் புறக்கணித்திருந்த பின்னணியிலேயே அதிகாரிகளின் இந்த புறக்கணிப்பு இடம்பெற்றிருக்கின்றது. நடமாடும் சேவையின் ஆரம்ப நிகழ்வில் உரையாற்றிய வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் பத்மநாதன் சத்திய சுப்பிரமணியலிங்கம் அவர்கள் என்ன நடந்தது என விளக்கினார்.
வவுனியா அரசாங்க அதிபர் அவர்களை தொடர்பு கொண்டு போட்டபோது இந்த மாவட்டத்தில் நடைபெறுகின்ற இந்த குறை நிவர்த்தி சேவைக்கு தான் முழுமையான பங்களிப்பை தருவதாகவும், மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட அரச திணைக்களங்கள் அனைத்தும் தங்களுடைய முழுமையான சேவையை இந்த மக்களுடைய குறையை நிவர்த்தி செய்வதற்கு உதவுவதாகவும் எங்களுக்கு வாக்குறுதி அளித்திருந்தார். அந்த வாக்குறுதிகளை எல்லாம் மீறும் வகையில் மத்திய அரசாங்கத்துக்கு கீழ்வரும் திணைக்களங்களுடைய தலைவர்களுக்கு இதில் கலந்து கொள்ளக் கூடாது என்றும், இதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டாம் என்றும் கடுமையான தொனியிலான செய்தியை அனுப்பியிருக்கின்றார். அதற்கு அவர் கூறிய காரணம், 20ஆம் தேதி நாடளாவிய ரீதியில் திவி நிகம திட்டத்தின் ஊடாக நடைபெற இருக்கின்ற மரநடுகை இயக்கம் தொடர்பாக ஊழியர்களுக்கு கடுமையான வேலைப்பல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இது ஒரு மிகவும் வருத்தத்துக்குரிய விடயம்
என்றார் வடமாகாண சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சத்யலிங்கம் அவர்கள். இந்த நிகழ்வில் வடமாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் மற்றும் மாகாண சபை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாண சபைக்கும் அரசாங்கத்திற்கும் இடையே முரண்பாடுகள் அதிகரித்து இடைவெளியும் அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில், வவுனியா மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர் மற்றும் அதிகாரிகள் மட்டுமல்லாமல் கிராம சேவை அதிகாரிகளும் கூட இந்த நிகழ்வுக்கு சமூகம் அளிக்கவில்லையே என முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களிடம் கேட்டேன்.
ஒரு தேர்தலிலே அரசாங்க கட்சிகள் தோற்றதன் பிற்பாடு நாங்கள் தோற்றுவிட்டோம் என்ற அந்த எண்ணம் வர வேண்டும். ஆனால் மத்தியில் அவர்கள் நல்ல பலமாக இருப்பதால் இந்த தோல்வியை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில தொடர்ந்து வடமாகாணத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்ற அது ஒன்று. இரண்டாவது, வடமாகாணத்தை வேறு அரசியல் காரணங்களுக்காகவும் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இராணுவத்தை இங்கு குவித்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில சில அதிகாரிகளுக்கு என்ன செய்வதென்று சரியாக புரியவில்லை. அடுத்தது, அவர்களுக்கு சில நன்மைகள் அரசாங்கத்திடம் இருந்தோ அரசாங்க அமைச்சர்களிடம் இருந்தோ அவர்கள் பெற்றுக்கொண்டதால் அவர்களுக்கு எதிராக எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்களாகவே புரிந்து எங்களோடு சேர்ந்து இந்த மக்களினுடைய சேவைக்காக அவர்கள் வரும் வரையில் நாங்கள் காத்திருப்போம். ஆனால் சட்ட ரீதியாக, ஒரு நிர்வாக ரீதியாக, ஒரு முதலமைச்சர் என்ற முறையிலே நான் சில சில நடவடிக்கைகளை அந்தந்த அலுவலர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டியிருக்கும். அதனை நான் எடுப்பேன், அதுக்கும் நான் தயங்க மாட்டேன். ஆனால் அவர்களுடைய மனோநிலை எனக்கு நன்றாக புரிகின்றது
என்றார் வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். இறுதியாக விளையாட்டுச் செய்தி ஒன்று. மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணியினர் இந்தியாவில் விளையாடி வரும் கிரிக்கெட் தொடரை பாதியில் நிறுத்திக் கொண்டு நாடு திரும்புவார்கள் என இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ அறிவித்திருக்கிறது. மேற்கிந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கும் அந்நாட்டின் கிரிக்கெட் நிர்வாக வாரியத்திற்கும் இடையில் இருந்து வரும் ஊதிய பிரச்சினை காரணமாக வீரர்கள் திரும்ப அழைத்துக் கொள்ளப்படுகிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிக விவரங்களுடன் சாதாத்.
நடந்து வருகின்ற கிரிக்கெட் தொடரை பாதியிலேயே நிறுத்திக் கொண்டு மேற்கிந்திய தீவுகள் அணியினர் நாடு திரும்புவார்கள் என மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருப்பதை இந்திய கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ உறுதி செய்திருக்கிறது. இந்தியாவுக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் வரும் மே 20ஆம் தேதி கொல்கத்தாவில் நடக்கவிருந்த ஒருநாள் பந்தயமும், 22ஆம் தேதி கட்டாக்கில் நடக்கவிருந்த 20 ஓவர் போட்டியும், அதன் பின்னர் நடக்கவிருந்த 3 டெஸ்ட் ஆட்டங்களும் தற்போது ரத்தாகி இருக்கின்றன. பிசிசிஐ செயலாளர் சஞ்சய் பட்டேல் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், மேற்கிந்திய கிரிக்கெட் சபையின் முடிவு தங்களுக்கு பெரிய அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் தந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தமது விளையாட்டு வீரர்களுடன் தமக்கு இருக்கின்ற உள்மட்ட பிரச்சினைகளை உள்ளுக்குள்ளேயே தீர்த்து கொள்ள வழியில்லாமல் 2 நாடுகள் பங்கேற்கின்ற போட்டித் தொடரை பாதிக்க அனுமதிக்கப்பட்டிருப்பது வருந்தத்தக்கது என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது தொடர்பில் இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு இருக்கின்ற உரிமைகள் தொடர்பில் அனைத்து வழிகளும் கையாளப்படும் என்றும், சர்வதேச கிரிக்கெட் வாரியத்திடமிருந்து தாம் நடவடிக்கை கோரப்போவதாகவும் சட்ட நடவடிக்கை எடுப்பது பற்றி பரிசீலிக்கப் போவதாகவும் பிசிசிஐ தெரிவித்திருக்கிறது. ஊதியம் சம்பந்தமாக தமது நிர்வாக வாரியத்துடன் முரண்பட்டு வரும் மேற்கிந்திய கிரிக்கெட் வீரர்கள் இன்று புதன்கிழமையன்று தர்மசாலாவில் நடந்து வருகின்ற 4வது ஒருநாள் போட்டியில் விளையாடுவதற்கே மாட்டேன் என்றுதான் சொன்னார்கள். பிறகு பேசி இணங்க வைக்கப்பட்டிருந்ததை அடுத்தே அவர்கள் களத்தில் இறங்கியிருந்தார்கள் என பிசிசிஐ அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் பிரச்சினை தீராமல் இனிமேல் விளையாட முடியாது என வீரர்கள் தீர்மானித்ததை அடுத்து தொடர் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. திடீரென்று நடந்த மாற்றங்களை அடுத்து பிசிசிஐ அவசரமாக செயல்பட்டு இலங்கை கிரிக்கெட் அணி இந்தியாவில் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரொன்றை விளையாட ஏற்பாடு செய்திருக்கிறது. நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரையில் இந்த தொடர் நடக்கும்.
செய்திகளை தந்தவர் சாதா. தடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
மேற்கு ஆப்பிரிக்காவுக்காக அண்மை காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட உதவிகளுக்கான வாக்குறுதிகளும் அங்கு அனுப்பப்பட்ட ஆட்களும் அங்கு இபோலா நோய் தடுப்பில் எந்தவிதமான தாக்கத்தையும் செலுத்தவில்லை என்று MSF அமைப்பு கூறியிருக்கின்றது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம்போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழ் ஓசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.